நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும், பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையின் திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பகுதியில் முஸ்லீம்கள் வசித்து வரும் காணிகளை அளவெடுக்க அதிகாரிகள் சென்றபொழுது ஏற்பட்ட பதற்றம் குறித்த செய்திகள்.
பிரதேசத்திற்கு இன்று கலகம் நடக்கும் போலீசார் உட்பட நூற்றுக்கணக்கான போலீசார்கள் அங்கு குவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மக்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே என்று காணப்பட்டார்கள்.
வடக்கே கேப்பாப்பிலவு பகுதியில் பொதுமக்களின் நிலங்களை திருப்பிக் கொடுப்பதில் அதிகாரிகள் கூறும் மாறுபட்ட தகவல்கள். இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் அதி உயர் குழுவிலிருந்து மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளது தொடர்பில் ஒரு பார்வை.
மோடி, அமித்ஷா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு கிளியரா இந்த மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. பழைய பிஜேபி நமக்கு வேணாம், இது ஒரு புதிய பிஜேபி அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அது குறிப்பாக இது ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிறது.
6 ஆண்டுகளுக்கு முன்னர் மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் சேதமடைந்த யூத மையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகளும் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் எல்லா ஜெகதீசன் மற்றும் சுவாமிநாதன்.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான தனது இன்றைய சந்திப்பு உக்ரைனின் விதியை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் விதியையும் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும் என்று உக்ரைனின் அதிபர் பொரோஷெங்கோ தெரிவித்திருக்கிறார்.
Сегодня в Минске безусловно решается судьба мира и судьба его.
இன்றைய சந்திப்பில் உக்ரைனின் கிழக்கில் தொடரும் சண்டைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகளில் பிராந்திய தலைவர்களும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் துவங்குவதற்கு முன்னதாக பெலாரஸ் தலைநகர் மின்ஸ்கில் இரு அதிபர்களும் கைகுலுக்கிக் கொண்டனர். உக்ரைனில் கிழக்கில் இருக்கும் ரஷ்ய மொழி பேசுபவர்களின் பிரதிநிதிகள் பங்கேற்காமல் இந்த சிக்கலுக்கு முடிவு காணப்பட முடியாது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பிராந்திய நலன்கள் கணக்கில் எடுக்கப்பட வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் பொரோஷெங்கோ தெரிவித்திருக்கிறார்.
யுக்ரைனில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 10 ரஷ்ய ராணுவத்தினரும் தவறுதலாக எல்லையை கடந்து சென்று விட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை நிர்ணயம் செய்யப்படாத பகுதியில் ரோந்து சென்றபோது இவர்கள் யுக்ரைனிய பகுதிக்குள் நுழைந்து விட்டதாக ரஷ்யா விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்த நிலையிலேயே இவர்கள் பிடிபட்டதாக யுக்ரைன் கூறுகிறது. தாங்கள் யுக்ரைனுக்குள் அனுப்பப்பட்டதாக பிடிபட்ட ராணுவத்தினர் ஒத்துக்கொள்வதை காட்டும் வீடியோவை யுக்ரைனிய தொலைக்காட்சிகள் காட்டி வருகின்றன.
ஜப்பானில் 2011ஆம் ஆண்டுக்கு அணுமின் நிலைய விபத்து நடந்ததை தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்ட பெண்மணியின் மரணத்திற்கு விபத்துக்குள்ளான புக்குஷிமா அணுமின் நிலைய உரிமையாளரே பொறுப்பு என்று ஜப்பானிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த அணு உலை விபத்திலிருந்து வெளியான கதிரியக்க ஆபத்து காரணமாக ஹமாகோ வட்டனாபாவும் அவரது கணவரும் வசித்து வந்த அவர்களின் பூர்வீக வீட்டிலிருந்து கட்டாயமாக வெளியேற வேண்டிய சூழல் உருவானது. வீட்டை விட்டு வெளியேறிய 1 மாதம் கழித்து மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்ட திருமதி வட்டனபே தன்னைத்தானே எரியூட்டுக் கொண்டு இறந்துவிட்டார். அவரது அந்த தற்கொலை மரணத்திற்கு புக்குஷிமா அணுமின் நிலையத்தின் உரிமையாளரான டெப்கோ நிறுவனமே பொறுப்பு என்று தீர்ப்பளித்திருக்கும் நீதிமன்றம் அவரது கணவருக்கு ஏறக்குறைய 5 லட்சம் டாலர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இன்றைய தீர்ப்பு தமது குடும்பத்திற்கு ஓரளவு நீதியையும் நிம்மதியையும் வழங்கியிருப்பதாக ஹமகோவின் கணவர் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு புக்குஷிமா அணு உலையின் உரிமையாளரான இந்த டெப்கோ நிறுவனத்திடமிருந்து வேறு நபர்கள் இழப்பீடு கோரி வழக்குகள் தொடுப்பதற்கான முன்னுதாரணமாக அமையக்கூடும் என்று டோக்கியோவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மத்திய கிழக்கில் 50 நாட்களாக நடைபெற்று வரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஒரு போர் நிறுத்தம் இஸ்ரேலுடன் எட்டப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ள பாலத்தீன ஹமாஸ் குழுவின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மோசா அபு மர்சோக் இதுகுறித்த ஒரு சிறிய குறிப்பை தனது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இதுகுறித்த விரிவான அறிக்கை செவ்வாய்க்கிழமை பின்னேரம் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை.
டொமினிக்கன் குறியீடுசில் சிறார் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருக்கும் பாப்பரசரின் முன்னாள் ராஜ்யத்துறை அதிகாரியின் ராஜதந்திர சட்ட பாதுகாப்பு நீக்கப்படுவதாகவும் அவர் தன் மீதான புகார்களை நீதிமன்றத்தில் சந்திக்க வேண்டி வரும் என்றும் வத்திக்கான் அறிவித்திருக்கிறது. பேராயராக பதவி வகித்து வந்த ஜோசப் வெலசாஃப்ஸ்கி டொமினிக்கன் குடியரசுக்கான பாப்பரசின் தூதுவராகவும் செயற்பட்டு வந்தார். குழந்தைகளிடம் பாலியல் உறவுக்காக இவர் பணம் கொடுத்தார் என்கிற குற்றச்சாட்டுக்கள் கடந்த ஆண்டு மத குருமார்களுக்கான நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது மதகுரு பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது.
இந்தியாவின் மும்பை நகரில் கடந்த 2008 நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலின் போது வெகுவாக பாதிக்கப்பட்ட யூத வழிபாட்டு மையம் 6 பிறகு இன்று மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. மும்பை தாக்குதலின் போது இந்த வழிபாட்டு மையத்தில் இருந்த ரபை, கர்ப்பவதியாக இருந்த அவரது மனைவி உள்ளிட்ட 6 கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட யூத தம்பதியினரின் மகன் இந்த தாக்குதலில் தப்பினார். தற்போது அவர் இஸ்ரேலில் வளர்ந்து வருகின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பகுதியில் புனித பிரதேசம் என்று கூறி முஸ்லிம் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கில் நிலத்தை அடையாளப்படுத்தி அளவீடுகள் செய்ய முயன்ற பொழுது அங்கு இருதரப்புக்கும் இடையே உரசல்கள் ஏற்பட்டதை அடுத்து அங்கு பெரும் தொகையிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பிரதேசத்தில் உள்ள அரிசிமலையில் புனித பிரதேச திட்டத்தின்கள் அடையாளம் காணப்பட்ட காணியை நில அளவீடு செய்வதற்கு உள்ளூர் முஸ்லிம்களினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நில அளவை திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள் மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் அங்கு சென்றிருந்த போது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த பிரதேசத்தில் கடையடைப்பு கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அளவீடு செய்யப்படும் காணியை முற்றுகையிட்ட பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக நில அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலுள்ள பௌத்த வழிபாட்டு தலம் ஒன்றை மையப்படுத்தி அரசாங்கத்தினால் அந்த பிரதேசத்தை புனித பிரதேசமாக அடையாளமிட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் காணி அளவீடு செய்வதற்கு கழகம் அடக்கும் போலீசார் உட்பட நூற்றுக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடனே அதிகாரிகள் அங்கு வருகை தந்திருந்தார்கள் என்கின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முகமது ரம்லான் அன்வர்.
பிரதேசத்திற்கு இன்று கழகம் அடக்கும் போலீசார் உட்பட நூற்றுக்கணக்கான போலீசார்கள் அங்கு குவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மக்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே என்று காணப்பட்டார்கள். உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சியர் அவர்களை இந்த பிரதேசத்திற்கு அழைத்து வந்து மக்களிடத்திலே அதே போன்று இங்கு வருகை தந்திருந்த பிரதேச செயலாளர் மேலதிக அரசாங்க அதிபரத்திலே ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. இதிலே மக்களால் வைக்கப்பட்ட கோரிக்கையானது வேண்டும், அதாவது நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக இந்த மக்கள் முழுகுடி அமர்த்தப்பட்டதன் பிற்பாடுதான் இந்த பிரதேசத்தில் ஏதாவது நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்வைத்தது மாத்திரமன்றி ஏற்கனவே 2008 முன்னர் இருந்து இங்கு கிட்டத்தட்ட 9,000 காணி விண்ணப்பங்கள் இங்கு சேலத்திலே கையளிக்கப்பட்டிருக்கின்றது. கையளிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கான தீர்வுகள் பெறாத நிலையிலே இவ்வாறான இந்த பூஜா பூமி திட்டத்தின் கீழ் அளக்கப்படுகின்ற நில அளவை என்பது நிறுத்தப்பட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற துணியிலே தான் இன்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. எனவே இதற்கு அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே இந்த காணி நில அளவீட்டை நிறுத்துவதற்கான ஒரு இணக்கம் அந்த பேச்சுவார்த்தையின் போது காணப்பட்டது
என்று கூறிய அவர், முஸ்லிம்களின் மீள்குடியேற்ற காணிகளும் பயிர் நிலங்களும் குறித்த 500 நிலப்பரப்புக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்.
இந்த பிரதேசத்திலே வசிக்கின்ற முஸ்லீம்கள் கடந்த யுத்த காலத்தின் முன்னாடி இருந்து இந்த பிரதேசத்திலே தோட்டங்களை செய்து நிரந்தர வீடுகள் அமைத்து வாசித்து வந்தனர். யுத்த காலத்தின் போது அவர்கள் இடம்பெயர்ந்து வெளி இடங்களிலே தற்காலிகமாக தங்கியிருந்தவர்கள் மீண்டும் இந்த யுத்த முடிவடைந்த காலப்பகுதியில் இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்த பொழுது வருகை தந்து தமது நிலங்களை சுத்தம் செய்து அதிலே பயிர்களை நாட்டி அதே போன்று தமது வாழ்விடங்களை அமைப்பதற்கு முயற்சித்த போது இங்குள்ள படையினரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர்
என்றும் கூறிய கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முகமது ரம்லான் அன்வர், புனித பூமி பிரதேசத்துக்குள் முஸ்லிம்களின் மீள்குடியேற்ற காணிகள் மற்றும் விளைநிலங்கள் உள்வாங்கப்பட மாட்டாது என்று வழங்கப்பட்ட உத்தரவாதத்தை மீறும் வகையில் நிலம் அளவீடு செய்ய முயன்றதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
காணி அனுமதி பத்திரங்களை வைத்திருப்பவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் தாங்களால் ஏற்படாது என்றும் எனவே அவர்கள் நிரந்தரமாக வசிக்கலாம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் இன்று வருகை தந்திருந்தவர்கள் நில அளவையாளர்கள் முழு காணியையும் கிட்டத்தட்ட 500 காணிகளுக்கு உட்படுத்தித்தான் இங்கு வசிக்க நிரந்தரமாக வசிக்கின்றவர்கள் தோட்டக்காணிகள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய காணிகளை உள்ளடக்கித்தான் அவர்கள் 500 காணிகளை அளவீடுகளுக்காக இன்று வருகை தந்திருந்தனர்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முகமது ரம்லான் அன்வர்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். இதனிடையே இலங்கையில் போர் முடிந்து 5 மேலாகும் சூழலில் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்பிலவு கிராமத்தில் தமிழ் மக்கள் சொந்த காணிகளில் விவசாயம் செய்ய விடுவது தொடர்பில் அதிகார மட்டத்தில் ஒருமித்த கருத்து இல்லாதது போல தோன்றுகிறது. நிலங்களை விடுவிப்பது தொடர்பில் இராணுவ தரப்பிலும் தெளிவில்லாத நிலையே காணப்படுகின்றன என்று உள்ளூர்வாசிகள் கூறுகின்றார்கள். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்பிலவு பிரதேசத்தில் ராணுவ தேவைக்காக எடுக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள வயல்காணிகளில் எதிர்வரும் மாதங்களில் காலப்போகச் செய்கையை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று கேப்பாப்பிலவு மாதிரி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அந்த மக்களுக்குரிய வயல்காணிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாகவும் இனியும் அவ்வாறான அனுமதி வழங்குவதற்குரிய காணிகள் எதுவும் இல்லை என்றும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பழைய கிராமங்களில் ஒன்றாகிய கேப்பாப்பிலவு கிராமமும் அதனை அண்மித்து விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்டிருந்த விமான ஓடுபாதை பிரதேசமும் ராணுவத்தின் பயன்பாட்டிற்காக எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலேயே முல்லைத்தீவு மாவட்டத்தின் ராணுவ கட்டளை தளபதியின் அலுவலகமும் ராணுவ முகாமும் செயற்பட்டு வருகின்றன. இதனால் இடம்பெயர்ந்திருந்த கேப்பாப்பிலவு பகுதியைச் சேர்ந்த 300 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அந்த பகுதியில் வேறு இடத்தில் காணிகள் வழங்கி வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு மாதிரி கிராமம் ஒன்று உருவாக்கப்பட்டு அங்கு அவர்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயத்தையே பூர்வீக வாழ்வாதாரமாக கொண்டிருந்த இந்த குடும்பங்கள் தமது சொந்த வயல்காணிகளில் விவசாயம் செய்வதற்கு உடனடியாக அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த விடயம் குறித்து கேப்பாப்பிலவு மாதிரி கிராமத்தின் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ராசையா பரமேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
கட்டளை தளபதி எம்எல் டயாஸ் அவர்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர் எங்களுடைய பாரம்பரியமான அந்த வயல்காணிகள் மீதி அவலத்தையும் விடுவதாக உறுதியளித்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த 9 மாதம் எங்களுடைய இந்த பெரும்போக வயல் செய்கைக்காக விடுபடும் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு உண்டு. ராணுவம் பயன்படுத்தாத இடங்கள் எல்லாம் மிக விரைவில் உங்களுடைய கட்டளை தளபதி மூலமாக நாங்கள் விடுவதற்குரிய ஒழுங்குகள் செய்திருவதாக உறுதியளித்த நிமித்தத்தின் காரணமாகத்தான் நான் மேற்கொண்டு இவர்களிடத்தில் இந்த காணியை நான் கேட்டிருக்கின்றேன்.
இப்ப இந்த காணிகள்ல விவசாயம் செய்ய வேண்டிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறாங்க?
காணியை விடுபடாத மக்கள் வேற இடங்கள் ஏதாவது புதுக்குடியிருப்பு கரீரூத்து பக்கங்கள்ல குத்தகைக்கு வயல்களை எடுத்து வயல் குத்தகைக்கு செய்திருக்கின்றார்கள். கொண்டமடு போன்ற பிரதேசங்களிலே கச்சானுகள் போட்டுவார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு என்ன இந்த வாழ்வாதாரமாக கொடுக்கப்பட வேண்டிய வாட்டர் பம்புகள் நீரிய உபகரணங்கள் கொடுக்காத நிலையிலையும் அவர்கள் ஏதோ கடன்பட்டு நகைகளை அடகி வைத்து குத்தகைக்கு வயல்களை எடுத்து வயல் செய்கிறார்கள்
என்றார் கேப்பாப்பிலவு மாதிரி கிராமத்தின் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ராசையா பரமேஸ்வரன் அவர்கள். ஆயினும் இந்த விடயம் குறித்து கருத்து வெளியிட்ட ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்கள்,
கேப்பாப்பிலவு பிரதேசே வாசேகன கோவின்ட சின்னக்கரவ அயத்து எமத்தம் நீத்தியானுகூல சின்னக்கர ஒப்பு சகித இடம் கிசிவா.
கேப்பாப்பிலவு பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு நிரந்தரமாக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட விவசாய காணிகள் எதுவும் ராணுவத்தினர் வசம் இல்லை. உண்மையிலேயே முல்லைத்தீவு பிரதேசத்தில் விடுதலை புலிகள் அமைத்திருந்த ராணுவ ஓடுபாதையே அந்த பிரதேசத்து பொதுமக்களின் எதிர்கால பயன்பாட்டிற்கென அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்திற்கு உட்பட்ட 60 குடும்பங்களின் விவசாய காணிகள் சுமார் 240 ஏக்கர் வயல்காணிகளில் விவசாயம் செய்வதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டு அங்கு காணி பிரச்சனைக்கு சுமூகமான முடிவு காணப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு காணி பிரச்சனையோ அல்லது வயல்காணி பிரச்சனையோ இல்லை என்றார் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வணிகசூரிய அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் அதி உயர் அமைப்பான நாடாளுமன்ற உயர்நிலை குழுவிலிருந்து மூத்த தலைவர்களான அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் அவர்கள் கட்சியின் வழிகாட்டிகளாக இருப்பார்கள் என்று அந்த கட்சி கூறுகிறது. கட்சித் தலைவர் அமித்ஷா தலைமையிலான இந்த உயர்மட்ட குழுவில் பல புதுமுகங்கள் முதல் முறையாக இடம்பெற்றுள்ளனர். அத்வானி மற்றும் ஜோஷி ஆகியோர் அந்த உயர்நிலை குழுவில் இடம்பெறாமல் போவது இதுவே முதல் முறை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என் ராம் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இது வந்து மோடி ஈரா பிஜேபியில மோடி அவருடைய க்ளோஸ் கான்பிடன்ட் அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய அமித்ஷா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு கிளியரா இந்த மூத்த தலைவர்கள் சொல்லிட்டாங்க. பழைய பிஜேபி நமக்கு வேணாம், இது ஒரு புதிய பிஜேபி அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அது குறிப்பாக இது ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிறது. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அத்வானி வாஜ்பாய் முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் ஸ்வயம் சேவக்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்டர்ஸ் volunteers. ஆனா மோடி அவர்கள் வந்து பிரசாரக் அப்படின்னா ஃபுல் டைம் ஒரு மங்க் மாதிரி ஃபுல் டைம் ஆர்எஸ்எஸ்க்கு தன்னை டெடிக்கேட்டட் இன்செல்ஃப். ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் இப்ப சொல்றாருல அடிக்கடியாக இல்ல ஆல் இந்தியன்ஸ் ஆர் ஹிந்துஸ், இந்தியாவுடைய ஐடென்டிட்டியே இந்துஸ்தானுடைய ஐடென்டிட்டியே ஹிந்துத்வா. இதை யாரும் கான்ட்ரடிக் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா முன்ன அத்வானி இருக்கும்பொழுது அவர் வந்து ஹார்ட்கோர் பிஜேபியா இருந்திருக்கலாம், ரத் யாத்திரா லீட் பண்ணி இருந்திருக்கலாம், அண்ட் அந்த பப்ரி மாஸ்டர் டெமாலிஷன்லயும் அவர் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காரு. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குஜராத் இந்த
பொக்ரோம் 2002 நடக்கும்போது அங்க அவர் மோடியை சப்போர்ட் பண்ணவர். அதனால ஹார்ட் கோர் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிஜேபியை வந்து நடத்தக்கூடாது, இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுனால பிஜேபி பிரசிடென்ட்ஷிப்ல அவர் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இது ஒரு புதிய கட்டம் என்று சொல்லலாம், மோடி காலம் பிஜேபிக்கு பொறுத்தவரையில. ஆனால் இந்த பை எலெக்ஷன்ல சில தோல்வி அடைஞ்சிருக்காங்க, செட் பேக்ஸ் வந்திருக்கு, அது இன்னும் புரிஞ்சுக்கல போல் இருக்கு. இது வீக்கனிங் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து அனுப்பிச்சிருக்கலாம், ஆனா அத்வானி வந்து பிஜேபியில நிறைய எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். அவர் மேல ஒன்னும் ஸ்கேண்டலோ இதெல்லாம் இருந்தது இல்லை. இருந்தாலும் அவருடைய போக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அவர் வந்து மோர் ரெஸ்பெக்டட் லீடர் பிஜேபி. இப்போ வாஜ்பாய் அடுத்த பிறகு அவர் தான் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பிஜேபி லீடர். அதாவது ரிட்டையர்மெண்ட் பாலிசின்னு சொல்லலாம், அவங்க மார்க்கதரிசின்னு சொல்றாங்க போல் இருக்கு. வந்து யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க.
அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களை இந்த பார்லிமெண்டரி போர்ட்ல இருந்து வெளியில தள்ளி இருக்கிறதோ, இப்ப அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
அநேகமா அவட்டதான் இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. They will not be happy with this. அவங்க சப்போர்ட்டர்ஸும் இதுல ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. இதுல சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஆடிங் இன்சல்ட் இன்ஜுரி தானே. ரிட்டையர்மெண்ட் கிளியர் கட் பாலிசி வச்சு யாரு அந்த வயசு ஏதாவது இருந்தாலும் கூடாதுன்னா வேற விஷயம். அந்த மாதிரி இல்லையே பிஜேபிலயோ எந்த கட்சியிலும் இல்லையே. அதனால இது ஒரு ஆபிட்ரி இதாதான் பாப்பாங்க எல்லாரும். ரெண்டாவது, அமித்ஷா வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர், அவர் மேல மர்டர் சார்ஜஸ் கூட இருக்கு. அதனால அதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பாதையில தான் போய் முடிய போறதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியா அந்த அத்வானி முரளி மனோகர் ஜோஷியுடைய கெரியர் எண்ட் ஆகாதுன்னு தான் என்னுடைய ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு.
அத்வானி முரளி மனோகர் ஜோஷிக்கு வந்து பார்லிமெண்டரி போர்ட்ல இடம் இல்லைங்கிறது சராசரி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவங்களால ஏத்துக்கொள்ள முடியுமா? அவங்க இதை எப்படி பாப்பாங்க?
அதுல ஒரு செக்ஷன் டெஃபினட்டாக they won't be happy with this. அதாவது அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பெரண்டரியாக இதை நிறுத்திட்டாங்கன்னு பார்ப்பாங்க. ஏன்னா there is no retirement policy. நடைமுறையில இப்போ ஏஜ் காரணமாகவோ சாக்காவோ காட்டி விட்டு அவங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் இது பண்றாரு. ஏன்னா அத்வானி இருக்கும்போது இவர் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ண முடியாது இல்ல. அதனால இது போத் கவர்மெண்ட் அண்ட் பார்ட்டி ஹவ் கம் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மோடி தெரியுது. அது அமித்ஷா மூலம் பார்ட்டி ஹவ் கம் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடி. இது எவ்வளவு நாள் இந்த ஆதிக்கம் செல்லும் என்று சொல்ல முடியும்.
நரேந்திர மோடியாலையும் அமித் ஷாவாலையும் வாஜ்பாய் அத்வானி போல பார்ட்டியை முன்னுக்கு கொண்டு செல்ல முடியுமா?
மோடியினால பெரிய பலன் கிடைச்சிருக்கு இல்ல, எலெக்ஷன்ல கிடைச்சிருக்கு, மெஜாரிட்டி கிடைச்சது, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அது கிடைச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்ல அந்த வேகத்துல இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இது this may not be good for the long term அவங்களுக்கு.
இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியர் என் ராம். தமிழீழ ஆதரவாளர் அமைப்பு டெசோவின் அவசர கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
ஐக்கிய நாடுகள் சபையின் பொது உறுப்பினர் கூட்டத்தில் பங்கேற்க இலங்கை அதிபர் ராஜபக்சேவை அனுமதிக்க கூடாது என்பது உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 3 தேதி சென்னையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தப்போவதாக டெசோ எனப்படும் தமிழ் ஈழம் ஆதரவாளர் அமைப்பு அறிவித்துள்ளது. டெசோ அமைப்பின் அவசர கூட்டம் இன்று காலையில் சென்னையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இலங்கை பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண முன்வந்திருப்பது ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. தீர்வு கணியும் காலகட்டத்தை விரைவுபடுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்பதோடு அவர்கள் சந்தித்து வரும் துயரங்களுக்கு முடிவு கட்டும் வகையில் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை மீதான மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநா குழுவின் விசாரணையை இந்தியாவில் நடத்துவதற்கும் அந்த குழுவிற்கு அதற்கான விசாவை வழங்குவதற்கும் இந்திய அரசு முன்வர வேண்டும். ஐநாவின் பொது உறுப்பினர் கூட்டத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவையோ அந்த நாட்டின் சார்பில் வேறு எந்த பிரதிநிதியையுமோ கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது ஆகியவையே இந்த 4 தீர்மானங்கள். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன்,
ஈழத்தமிழர் விவகாரமாக இருந்தாலும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும், தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளாக இருந்தாலும், அன்றைக்கு காங்கிரஸ் அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே நிலைப்பாட்டைத்தான் இன்றைக்கு மோடி அரசும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசு ஈழத்தமிழர்களின் உணர்வை அறிந்து பொது வாக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் அரசியல் தீர்வை காண வேண்டும் என்பதுதான் டெசோ அமைப்பின் கருத்து.
இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானங்களை வலியுறுத்தும் வகையில் செப்டம்பர் 3 தேதி என்று காலையில் சென்னையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்போவதாக டெசோ அறிவித்துள்ளது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவின் மும்பை நகரில் 6 முன்னர் தீவிரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது சேதமடைந்து மூடப்பட்ட யூத மையம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் மும்பை நகரில் கடந்த 2008 நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலின் போது வெகுவாக பாதிக்கப்பட்ட யூத வழிபாட்டு மையம் ஒன்று ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 2008 ஆண்டு நவம்பர் மாதம் நிகழ்ந்த மும்பை தாக்குதலில் இந்த வழிபாட்டு மையத்தில் இருந்த ராபை என்று அழைக்கப்படும் யூத மதகுரு ஒருவர், அவரது கர்ப்பிணி மனைவி உள்ளிட்ட 6 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடந்து சில நாட்களுக்கு பிறகே அந்த கட்டிடத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இந்திய படைகள் கொண்டு வந்தனர். மும்பை ரயில் நிலையம், 2 ஹோட்டல்கள் உள்ளிட்ட சில இடங்களில் நடத்தப்பட்ட அந்த மும்பை தாக்குதல்களின் போது 166 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலுக்கு பொறுப்புடைய 9 தீவிரவாதிகளை இந்திய படையினர் சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலின் போது மோசமாக பாதிப்படைந்த நாரிமன் ஹவுஸில்தான் கபாட் என்ற யூத அமைப்பின் வழிபாட்டு மையம் செயல்பட்டு வந்தது. யூத வழிபாட்டு மையத்தின் மத போதகரான ரபை கேவ்ரியல் ஹோல்ஸ்பர்க் மற்றும் அவருடைய கர்ப்பிணி மனைவி ரிவ்கா ஆகியோர் கொல்லப்பட்டனர். அவர்களது 2 வயது மகன் மொஷி உயிர் பிழைத்தார். தனது இறந்த பெற்றோரின் உடல்களுக்கு அருகே அழுது கொண்டிருந்த நிலையில் அந்த குழந்தையை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர். தற்போது இஸ்ரேலில் தனது உறவினர்களின் பாதுகாப்பில் அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. கட்டிட இடிபாடுகள் சீர் செய்யப்பட்ட பிறகு இன்று நடைபெற்ற திறப்பு விழாவில் ஆசியாவின் பல பகுதிகளைச் சேர்ந்த 38 ராபைகள் கலந்து கொண்டனர். இந்த 5-மாடி கட்டிடத்தின் மேல் 2 மாடிகள் 2.5 மில்லியன் டாலர் மதிப்பிலான அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேறு ஒரு புதிய கட்டிடத்திற்கு மாறுவதில் தங்களுக்கு விருப்பம் இல்லை என்றும், அதே கட்டிடத்திலிருந்தே அனைத்து நடவடிக்கைகளும் விரிவடையும் என்றும் கூறுகிறார் இன்று நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட ராபை மோட்டி செலிக்சன்.
What we're doing is we're creating a museum and a memorial. And in doing so, we will create the first true memorial and museum.
நாங்கள் ஒரு அருங்காட்சியகத்தையும் ஒரு நினைவிடத்தையும் அமைக்கிறோம். மும்பையில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கான முதல் நினைவிடமாகவும் முதல் அருங்காட்சியகமாகவும் இது திகழும். இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான அருங்காட்சியகம் அல்ல, இது எல்லா மக்களுக்குமான அருங்காட்சியகம். எல்லோருக்கும் இங்கு வரவேற்பு உண்டு. அதுதான் இந்த கட்டிடத்தின் மூலம் நாங்கள் தெரிவிக்கவிருக்கும் செய்தி என்றார் ராபை மோட்டி செலிக்சன். கடந்த 2008 ஆண்டு நவம்பர் மாதம் 26 தேதி அன்று மும்பை நகருக்கு கடல் மூலம் வந்தடைந்த 10 பேர் அடங்கிய பயங்கரவாதிகள் குழு பல்வேறு குழுக்களாக பிரிந்து மும்பையின் பல பகுதிகளை தாக்கினர்.
இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தில் 30 வருடங்களுக்கும் மேலாக ஒரு பெண்மணி தனது வயிற்றில் இறந்து போன சிசுவுடன் வாழ்ந்து வந்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது உடல் நல குறைபாடு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்களை அவர் அணுகியுள்ளார். மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தகவல் குறித்து மீண்டும் சங்கீதா.
இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தில் நாக்பூரில் 36 ஆண்டுகளாக ஒரு பெண்ணின் வயிற்றின் உள்ளே இருந்த கருவின் எலும்பு கூட்டை மருத்துவர்கள் தற்போது அகற்றியுள்ளனர். 60 வயதான இந்த பெண்மணி தனது 24வது வயதில், அதாவது 1978 கர்ப்பமாகியிருந்தார். ஆனால் அந்த கரு அவரது கருப்பைக்கு வெளியே வளர்ந்து வந்ததால் அவருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. பெண்களின் கருப்பைக்கு வெளியே பொதுவாக பலோப்பியன் குழாய்களில் கருமுட்டை இருப்பது அபூர்வமான இடம் மாறிய கர்ப்பம் என்று மருத்துவ உலகில் அறியப்படுகிறது. கருப்பைக்கு வெளியே வளர்ந்த அந்த கருவினை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற பயந்து உள்ளூர் மருத்துவமனையில் வயிற்றுவலிக்கான மருந்துகளை மட்டும் வாங்கி உண்டுள்ளார் இந்த பெண். அந்த வலி படிப்படியாக குறைந்தது என்றாலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் அடிவயிற்றில் வலி என்று கூறி அந்த பெண் நாக்பூர் நகர மருத்துவமனையை அணுகியுள்ளார். மருத்துவர்கள் முதலில் அவரது வலது அடிவயிற்றில் ஒரு கட்டி இருந்ததைக் கண்டு அது புற்றுநோயாக இருக்கலாம் என்று அஞ்சினர். ஆனால் மேலும் பல சோதனைகள் மற்றும் ஸ்கேன்கள் செய்த பிறகே கருவின் எலும்புக்கூடுகள் தெரியவந்துள்ளது. அந்த பெண்ணின் கருப்பை, குடல் மற்றும் சிறுநீரக பைக்கு இடையே இருந்த அந்த கருவின் எலும்புக்கூடுகளை நாக்பூர் மருத்துவர்கள் குழு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியுள்ளனர்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. அடுத்து அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் இ சிகரெட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மின்னணு சிகரெட்டுகள் குறித்து உலக சுகாதார நிறுவனம் விடுத்திருக்கும் எச்சரிக்கை தொடர்பான செய்தியை பார்க்கலாம். இ சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் தமது தயாரிப்புகள் வழமையான சிகரெட்டுகளை புகைக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கான மாற்று வழி என்று விளம்பரம் செய்வதை நிறுத்தக்கூடிய கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டுமென்று உலக சுகாதார நிறுவனம் கோரியிருக்கிறது. மேலும் மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் இந்த இ சிகரெட்டுகள் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் கோரியிருக்கிறது. காரணம், இந்த மின்னணு சிகரெட்டுகளை புகைப்பவர்கள் புகைத்த பிறகு வெளிவிடும் இ சிகரெட்டின் புகை அவர்களை சுற்றியிருப்பவர்களுக்கு என்ன வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து இன்னமும் தெளிவாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. இ சிகரெட்டுகள் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மின்னணு சிகரெட்டுகள் பொதுவாக இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். அதில் ஒரு பகுதியில் நிகோட்டின் திரவம் இருக்கும், மற்ற பகுதியில் பேட்டரியும் நிகோட்டின் திரவத்தை சூடாக்கவல்ல சின்னதான காயில் எனப்படும் கம்பியும் இருக்கும். இந்த பேட்டரியின் துணை கொண்டு காயில் கம்பி மூலம் இ சிகரெட்டில் இருக்கும் திரவ வடிவிலான நிகோட்டினை சூடாக்கி அதில் வரும் புகையை இந்த இ சிகரெட் புகைப்பவர் உள்ளிழுத்து வெளியில் விடுவார். இப்படியான இ சிகரெட்டுகளை புகைப்பவர்கள் உள்ளிழுக்கும் நிகோட்டினின் அளவு என்பது சாதாரண சிகரெட்டுகளில் இருப்பதை விட பெருமளவு குறைவு என்பதாலும் இ சிகரெட்டுகளை புகைப்பவர்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்காது என்பதனாலும் சாதாரண வகை சிகரெட்டுகளை விட இ சிகரெட்டுகளால் ஏற்படும் பாதிப்பு பெருமளவு குறைவு என்றும் ஒரு தொகுதி மருத்துவ விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இ சிகரெட்டுகள் தொடர்பாக செய்யப்பட்ட பல்வேறு ஆய்வுகளின் முடிவுகளும் வழமையான சிகரெட்டுகளை விட இ சிகரெட்டுகளால் ஏற்படும் பாதிப்புகளின் அளவு எல்லா அளவுகோள்களின் கீழும் கணிசமான அளவுக்கு குறைவாக இருப்பதாகவே தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இந்த ஆய்வின் முடிவுகள் முழுமையானவை அல்ல என்று கூறும் மருத்துவ விஞ்ஞானிகளோ இ சிகரெட்டுகளின் நன்மை தீமைகள் இன்னமும் முழுமையாக ஆராயப்படவில்லை என்பதால் சிகரெட்டுகளுக்கு மாற்றாக இ சிகரெட்டுகளை ஊக்குவிப்பது சரியான அணுகுமுறை அல்ல என்று வாதாடுகிறார்கள். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற புகையிலை பெருவர்த்தக நிறுவனங்கள் தற்போது இந்த இ சிகரெட்டுகளை தயாரிக்கும் துறையில் நுழைந்து வேகமாக வளர்ந்து வருவதாக தெரிவித்திருக்கும் உலக சுகாதார நிறுவனம் இதன் மூலம் வழமையான தங்களின் புகையிலை சிகரெட்டுகளின் பயன்பாட்டை தொடர்ந்து ஊக்குவிக்க இந்த புகையிலை பெருநிறுவனங்கள் முயலும் என்றும் கவலை வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஒரு ஆண்டு மட்டும் உலக அளவில் சுமார் 300 கோடி அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இ சிகரெட்டுகள் விற்பனை நடந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் மதிப்பிட்டிருக்கிறது. அடுத்ததாக, உடலின் முழுமையான செயற்படக்கூடியதொரு உறுப்பை ஒரு விலங்கின் உடலுக்குள்ளேயே வளர்த்து செயற்பட வைப்பதில் ஸ்காட்லாந்து விஞ்ஞானிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இத்தகைய முயற்சி வெற்றி பெறுவது உலக அளவில் இதுவே முதல் முறையாக கருதப்படுகிறது. ஆங்கிலத்தில் தைமஸ் என்று அழைக்கப்படும் கழுத்து கணையம் என்பது மனித உடலில் இருக்கும் முக்கிய பகுதி. மனிதர்களுக்கு இது இதயத்திற்கு மேலே கழுத்து பகுதிக்கு கீழே அமைந்திருக்கும். இரண்டு பிரிவாக இருக்கும் இந்த கழுத்து கணையம் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. காரணம், இந்த கழுத்து கணையத்தில்தான் மனிதர்களின் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு மிக மிக அவசியமான டி செல்கள் முதிர்ச்சியடைந்து ஒட்டுமொத்த உடலுக்கும் பரவுகின்றன. இந்த டி செல்கள் தான் மனித உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கான அடிப்படை கவசமாக செயற்பட்டு மனித உடலுக்குள் வர முயலும் எல்லாவிதமான நோய்க்கிருமிகளையும் தடுத்து அழிக்கின்றன. இப்படிப்பட்ட கழுத்து கணையத்தை தான் தற்பொழுது ஸ்காட்லாந்தின் எடின்பர்க் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு விலங்கின் உடலுக்குள் செயற்கையாக உருவாக்கியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக எலியின் கருப்பையில் இருக்கும் சிசுவின் உயிர்கலன்களை பிரித்தெடுத்த விஞ்ஞானிகள் அவற்றை தைமஸ் எனப்படும் கழுத்து கணையத்தில் இருக்கும் உயிர்கலன்களைப் போல மாற்றி அமைத்தார்கள். இந்த மாற்றி அமைக்கப்பட்ட உயிர்கலன்களுடன் கழுத்து கணையத்தில் இருக்கும் மற்ற துணை உயிர்கலன்களுடன் இணைத்து இந்த எல்லா உயிர்கலன்களையும் மீண்டும் எலியின் உள்ளே கொண்டு போய் பதியம் போட்டனர். இப்படி பதியப்பட்ட தனித்தனியான செல்கள் ஒன்றாக சேர்ந்து புத்தம் புது கழுத்து கணையமாக உருவெடுத்தது. இப்படி உருவான கழுத்து கணையம் என்பது இயல்பான கழுத்து கணையத்தைப் போலவே டி செல்களை உற்பத்தி செய்து இயங்கவும் துவங்கியது விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியது. கடந்த ஆண்டு விஞ்ஞான கூடத்தில் மனித மூளையை வளர்க்க செய்யப்பட்ட முயற்சிகளின் போது கருவுற்ற 9 வார சிசுவின் மூளையை உருவாக்கி விஞ்ஞானிகள் செய்த அதே மாதிரியான சாதனை மற்றும் உடல் உறுப்புகளின் செயற்பாட்டை இந்த கழுத்து கணையத்தின் உருவாக்கத்திலும் விஞ்ஞானிகள் எட்டியிருக்கிறார்கள். இந்த இரண்டு பரிசோதனைகளின் வெற்றிகளும் மனித உயிர்கலன்களை கொண்டு மனித உறுப்புகளை தனித்தனியாக மீளுருவாக்கம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக சொல்கிறார் இந்த ஆய்வில் பங்கேற்ற பேராசிரியர் கிளேர் பிளாக்மன். குறிப்பாக கழுத்து கணைய குறைபாடுகளுடன் பிறந்த குழந்தைகள் மற்றும் எலும்பு மஜ்ஜைக்கான மாற்று ஏற்பாடுகள் தேவைப்படும் குழந்தைகளுக்கு இந்த ஆய்வின் முடிவுகள் மிகவும் நம்பிக்கையளிப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனாலும் அவர் கூறும் பலாபலன்கள் மனிதர்களுக்கு எட்ட வேண்டுமானால் இந்த ஆய்வு மேலும் பல படிநிலைகளை கடந்து வர வேண்டியிருக்கும். முதலாவது, எலியின் சிசுவுக்குள் சாத்தியமான இந்த மருத்துவ சாதனை மனிதர்களிலும் சாத்தியமாகுமா என்பதில் துவங்கி இப்படி உருவாக்கப்படும் மனித உறுப்புகளின் வளர்ச்சி கட்டுக்கடங்காமல் போய் அது புற்றுநோயாக உருவெடுக்குமா என்பது தொடர்பான சந்தேகங்களை எல்லாம் இந்த ஆய்வுகள் கடக்க வேண்டியிருக்கும். இப்படி பல தடைகளை கடக்க வேண்டியிருந்தாலும் பழுதடைந்த இயந்திரங்களின் உதிரி பாகங்களை கழற்றிவிட்டு புதிய பாகங்களை மாட்டி இயந்திரத்தை மீண்டும் இயக்குவதைப் போல பழுதடைந்த உடல் உறுப்புகளுக்கு மாற்றாக அதே உடலின் ஒரு சில உயிர்க்கலன்களை ஒன்றிணைத்து நினைத்த மாத்திரத்தில் தேவைப்படும் உடல் உறுப்புகளை தயாரித்து பொருத்தி கொள்ள முடியும் என்பதான சாத்தியப்பாடு நினைத்து பார்க்க முடியாத விஞ்ஞான அதிசயமாக இருக்கிறது.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். நேயர்களே, பிபிசி தமிழோசின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ட்விட்டர், ஃபேஸ்புக் மூலமும் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம் என்கின்ற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.